வணக்கம், நான் டாக்டர் சுந்தர், காவேரி ஹாஸ்பிட்டல் இருதய மருத்துவர். இன்னைக்கு டாபிக் என்னன்னா, ஃபைவ் டாப் மோஸ்ட் ரீசன்ஸ், என்னென்ன காரணங்கள் இருதயத்துக்கு, இருதய பிரச்சனைகளுக்கான காரணங்கள். அந்த ஃபைவ் டாப் மோஸ்ட் ரீசன் வந்து நம்ம நினைவுக்கு வராமே இந்த இருதய பிரச்சனையை காஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஃபைவ் டாப் மோஸ்ட் ரீசன்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஹைப்பர் டென்ஷன். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இருதய பிரச்சனை வந்து நம்பர் ஒன் கில்லர் டிசீஸ். அதுக்கு பேக்ரவுண்டில் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருந்தால் இருதய பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஹைப்பர் டென்ஷன் பொறுத்த வரைக்கும், அதாவது இரத்த உயர் அழுத்தம், அந்த பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு வந்து சிம்டமேட்டிக்காக இருக்க மாட்டாங்க. எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னால் அதை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நிறைய பேருக்கு. The most common symptom for hypertension is the patient being asymptomatic. அதாவது நோய்க்கான அறிகுறியே இல்லாமல் ஒரு நோய் உள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹைப்பர் டென்ஷனாக தான் இருக்கும். அந்த ஹைப்பர் டென்ஷனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃப்ரீக்வெண்ட்டாக பிபி செக் பண்ணுறது மூலமாக தான் நம்ம பிபி நார்மலாக அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது பிபி மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறத வீட்லேயோ இல்லை உங்களோட தெரிஞ்ச மருத்துவர்கிட்டையோ நீங்கள் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒருக்காவது இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் எப்படி ஹார்ட் டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், உயர் ரத்த அழுத்தத்தினால ரத்த குழாய்கள் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ ரொம்ப சீராக பாயக்கூடிய ரத்தம் வந்து ரொம்ப ஸ்பீடாக பாயும்பொழுது ரத்த குழாயில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செல்ஸ்கள்லாம் டேமேஜ் ஆகி அந்த டேமேஜ் மூலமாக ஒரு பிளாக் உருவாகிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை அயோட்டிக் டிசெக்ஷன் ஒரு காரணம், ஒரு பிரச்சனையை ஹைப்பர் டென்ஷன் காஸ் பண்ணலாம். அதாவது உயர் அழுத்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி ரொம்ப மோசமாக மாறி அந்த பிபினால் அந்த இரத்த குழாயில் விரிசல் விழுகிறது பேர் தான் அயோட்டிக் டிசெக்ஷன். அதுவும் ஒரு ப்ராப்ளம் ஹைப்பர் டென்ஷனால். ஸோ இது முக்கியமான பிரச்சனைனால இந்த பிபி அடிக்கடி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கும், அந்த உயர் அழுத்தம் இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸை கரெக்டான அளவில் எடுத்துக்கிறதும் முக்கியம். ரெண்டாவது காரணம் என்னவாக இருக்க முடியும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டயட். ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம சாப்பிட்றது அது உள்ளே போய் எப்படி மாறுது, அது இருதயத்துக்கு இருதயத்தை எப்படி பாதிக்குது அப்படிங்கிற கவலையே இல்லாமல் நம்ம பாரம்பரியம் மிக்க உணவு முறைகள்லேருந்து நிறையவே மாறி வந்துட்டோம். ஸோ நிறைய பழங்காலத்தில் இருந்தக்கூடிய உணவு முறைகளை எல்லாம் மாற்றி இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு காலத்தில் மாறி வந்துட்டோம். அது ஒன் ஃபார்ம் ஆஃப் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பாரம்பரிய மிக்க பழக்க வழக்கங்கள்லாம் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அந்த காலங்களில், இப்போ எல்லாமே மாறிட்டு போயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய வெஸ்டர்னைஸ்டு ஃபுட்ஸில் என்ன மேற்கத்திய நாடுகளில் ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கக்கூடிய உயர் கொழுப்பு ஒரு மிகுந்த பொருட்களை வந்து நம்ம இந்தியா இப்போ நிறைய பேர் கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன்ஸோட ஜீன்ஸும் அமெரிக்கன்ஸும் யூரோப்பியன்ஸோட ஜீன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக, ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஜீன்ஸ் கிடையாது. நம்மளோட ஜீன்ஸ் வந்து இந்த மாதிரி வெஸ்டர்னைஸ்டு ஃபுட்டுக்கு பழக்கப்படாத ஒரு ஜீன். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த கொழுப்பை நம்ம உடம்பு வந்து மெட்டபலைஸ், அதாவது கொழுப்பை வந்து டீடாக்ஸ் போய் கொழுப்பை நீக்கக்கூடிய ஜீன்கள் அல்லது நம்ம மின்னிக்கக்கூடிய தகுதி நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி கொழுப்பு மிக்க உடம்புகளில் நம்ம ஜாஸ்தியாக ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல நிறைய பாதிப்புகளை காஸ் பண்ணுவோம். அது ஒன் ஆஃப் த பாதிப்பு வந்து இருதய பாதிப்பு. ஸோ இதிலிருந்து இதுவும் ஒரு வகையான இது நம்மளுக்கு தெரியாமல் நம்மளே, இப்போ உங்களுக்கே தெரியும் நிறைய இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறோம், இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒர்க் கல்ச்சரில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர்லையும் இல்லை ஒர்க் கல்ச்சர்லையும் இப்போ வந்து முதல்ல அந்த காலத்துல எல்லாம் ஹோட்டல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கும், நம்ம போய் தேடி போய் ஒரு பண்டிகை காலத்துலையும் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவையோ போன காலங்கள்லாம் போய் இப்போ டெய்லியே ஹோட்டலுக்கு போகிறது, இப்போ ஹோட்டலுக்கு போகிறதே பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ ஹோட்டல்லேருந்து நம்ம வீட்டுக்கே சப்ளை பண்ணுற அளவுக்கு காலங்கள் மாறிட்டதுனால இப்போ நம்மளுக்கு ஈஸியாக அது எளிதாக கிடைக்கிறதுனால எல்லாரும் அந்த ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை அறியாமல் நம்மளே நாம நிறைய சாப்பிட்டு ஸோ இருதய பிரச்சனைகளை நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ இதுவும் ஒரு பெரிய மிகப்பெரிய ப்ராப்ளம் இருதயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ மூணாவது காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஃபேமிலி ஹிஸ்ட்ரினா என்ன, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க ரத்த ரிலேஷன்ஸ்க்கு சின்ன வயசுலேயே ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க தனக்கும் இருதய பிரச்சனை வர்றதுக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு. ஸோ இப்போ அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அப்படி இல்லை அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்குலாம் ஒரு 50 வயசுல வந்திருந்தது அப்படின்னு சொன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து 40 வயசுலயே அதுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு. ஸோ அப்பா அம்மாட்ட இருக்கக்கூடிய ஜீன் தான் நம்மளுக்கு வரக்கூடிய வரும். ஸோ அந்த ஜீன்ஸ் வந்து இருதய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய இருந்தது அப்பா அம்மாவுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு வரும் பொழுது அது வெளிப்பாடு ஏர்லியர் ஏஜ்லேயே வெளிப்படுத்துறதுக்கு வெளிப்படாகும். ஸோ அதனால இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிற எல்லாத்துக்குமே நான் வரும்ன்றத நான் சொல்ல வரல, பட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க அவங்களோட பிபியை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க சர்க்கரை இருக்கா, சர்க்கரை இருந்ததுன்னா சர்க்கரையோட அளவு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் அளவை ரொம்ப கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். கைட்லைன்ஸ் பிரகாரம் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் 70க்கு கீழே கொண்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ரொம்ப முக்கியம் இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க அடிக்கடி டாக்டர் பார்த்து செக் பண்ணிவிட்டு அவங்களோட கொலஸ்ட்ரால், அவங்களோட பிபி, அவங்களோட சர்க்கரை அளவுகள் இதெல்லாம் நார்மலாக இருக்காங்கிறத அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கணும். நாலாவது காரணம் அப்படின்னு சொன்னால் சர்க்கரை. சர்க்கரைங்கிறது ஒன் ஆஃப் த இந்தியாங்கிறது சர்க்கரை கேபிட்டல், டயபெட்டிஸோட கேபிட்டலுங்கிற இது பட்டமே இருக்கு நம்மளுக்கு. அதாவது எவ்ரி 1 in 5 இண்டிவிஜுவல்ஸ் ஆர் டயபெட்டிக்ன்ற ஒரு காஷன் கூட இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை வந்து சர்க்கரை நோய்ங்கிறது ரேம்பன்ட் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அந்த சர்க்கரைனால என்ன உடல் சர்க்கரைங்கிறது ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது பிரச்சனை, அந்த பிரச்சனையை மட்டும் நான் சொல்லுவேன். அந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறதுனால எந்தெந்த உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுது அதுதான் ஒரு மனுஷனை நோயோட தாக்கத்தை என்னங்கிறது பார்க்க முடியும். இப்போ பார்க்கும்போது நிறைய சர்க்கரைனால நிறைய உறுப்புகள் பாதிக்கலாம், கண் பாதிக்கலாம், கிட்னி பாதிக்கலாம், இருதயம் பாதிக்கலாம், காலில் இருக்கக்கூடிய நரம்பு பாதிக்கலாம், காலில் இருக்கக்கூடிய ரத்த குழாய் பாதிக்கலாம், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஒரு இது வந்து இருதய பாதிப்போம். ஸோ ரத்த சர்க்கரையோட அளவுகளை கட்டுப்பாடாக இல்லாமல் வச்சுக்கிறது, சர்க்கரை இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் அதிகமாக சர்க்கரையும் கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருதயத்தில் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம் அது இருதய பிரச்சனைக்கு. ஸோ சர்க்கரையோட அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனாலையும் சர்க்கரை இருக்கிறவங்க தன்னோட கொழுப்பு அளவுகளை ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறதுனாலையும் இருதய பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது நாலாவது காரணம். அஞ்சாவது காரணம் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்குமோ சில டெவலப்பிங் கண்ட்ரீஸில் நிறைய பேருக்கு இந்த ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்குது. இந்த ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் மட்டும் இல்லாமல் பேசிவ் ஸ்மோக்கிங், ஸ்மோக்கிங் பக்கத்தில் ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு, நம்மளும் அதை பேசிவாக ஸ்மோக், அவர் வெளியில் விடக்கூடிய புகையை நம்மளும் சுவாசித்தோம்னா அதுக்கு பேர் பேசிவ் ஸ்மோக்கர். நான் ஸ்மோக்கிங்கே பண்ணல ஆனால் இருந்தாலும் இருக்கு பிரச்சனை இருக்குன்னா அது பேசிவ் ஸ்மோக்கிங்காக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்மோக்கிங் பிரச்சனை இது இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்புகள். இதில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடுங்கிற மிகப்பெரிய நச்சு பொருட்கள்னால உங்களோட இரத்த குழாயும் மற்ற உறுப்புகளும் நிறைய பாதிக்கப்படலாம். கார்பன் மோனாக்சைடு நிக்கோட்டின்னால உங்களோட இரத்த குழாயோட சைஸே சுருக்கமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களோட ரத்தத்தோட நீர்த்தன்மை போய் ரத்தத்தோட உறையிற தன்மை ஜாஸ்தியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு நிறைய சான்சஸ் ஆகுது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்மோக்கிங்கை இன்றைக்கே யாராவது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதை இன்றைக்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிங்கன்னா பழையபடிக்கு நம்ம உடம்பு நார்மலுக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதிலிருந்து இதை நீங்கள் ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக இருதய பிரச்சனை வராமல் அடுத்து கற்றுக்கலாம். Thank you very much.